ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்று முதல் நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு மனம். இப்ப நம்ம இன்றைக்கு வந்து முதல் வகுப்பு தொடங்குறோம் மனம் அப்படிங்கிற தலைப்புல. அதனால முதல்ல வந்து நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை இருக்கு. இப்போ இந்த பிரார்த்தனை வந்து எப்படி அப்படின்னா, இந்த மனசு வந்து அந்த அறிவு கிட்ட பிரார்த்திக்குது. அதாவது இங்கு இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். இறைவனுக்கு பெயர் வந்து தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றத நாம் நம்முடைய வேதாந்த சாஸ்திரங்கள்லையும் உபனிஷதங்கள்லையும் படித்தோம். இப்போ அப்படிப்பட்ட அந்த தூய அறிவு தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக பிரகாசிக்கின்ற உபாதிகள் தான் இந்த உடலும் மனசும். அப்போ தன்னை வெளிப்படுத்துவதற்காக பிரகாசிக்கின்ற இந்த உடலையும் மனசையும் அது கருவிகளாக தான் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அறிவு, அந்த ஆத்மா, அந்த பிரம்மம் இது கருவிகளாகத்தான் கையாளுது. ஆனா அந்த அறிவு இந்த கருவிகளை பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால இந்த கருவி என்ன பண்ணுது, தன்னையே தனித்துவப்படுத்திக்கிட்டு தன்னுடைய வெளிப்பாடுங்கிற மாதிரி ஒரு ஈகோவில் வந்து மாட்டிடுது. இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு டார்ச் லைட்டை எடுத்து கண்ணாடியில் அடித்தேன். கண்ணாடியில் டார்ச் அடித்த உடனே அந்த கண்ணாடியில் பட்டு டார்ச் வெளிச்சம் அப்படியே பிரதிபிம்பிக்கும் போது, ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் போது அந்த கண்ணாடி என்ன நினச்சிக்குது, நான் தான் இந்த ரூமுக்கே வெளிச்சத்தை கொடுக்குறேன், நான் தான் இந்த ரூமுக்கே வந்து வெளிச்சத்தை காட்டுறேன் அப்படின்னு ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுது அந்த கண்ணாடி. ஆனா உண்மையில் என்ன, அந்த கண்ணாடியில நான் அடிச்ச டார்ச் லைட்டு பட்டு பிரதிபிம்பிக்குது அவ்வளவுதானே. அப்ப உண்மையா வெளிச்சம் வந்து நான் அடிக்கிற டார்ச்ல இருந்து தானே போகுது. ஆனா அந்த டார்ச் லைட்டை வாங்கி பிரதிபிம்பிக்கின்ற கண்ணாடி வந்து என்ன நினைச்சுக்குதுன்னா, நான் தான் வெளிச்சத்தை கொடுக்குறேங்கிற ஈகோவை அடையுது. அந்த ஈகோவை ஏன் அடையுது, அந்த வெளிச்சம் பட்டதுனால அந்த வெளிச்சமே தன்னுடையதுங்கிறது அது அபிமானம் பண்ணிக்குது. உண்மைதானே? ஏன்னா பாருங்க, அந்த டார்ச் வெளிச்சம் அதில் பட்டு வெளிப்பட்ட உடனே அந்த ரூம் முழுவதும் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த வெளிச்சமும் அந்த கண்ணாடியிலிருந்து தான் வருது, வேற எங்கேயும் வரல, கண்ணாடியிலிருந்து தான் வெளிப்பட்டுகிட்டு இருக்கு. அப்ப அப்படி வெளிப்பட்டுகிட்டு இருக்கிறத கண்ணாடி தான் 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 கொடுக்குறேன்னு நினைச்சிட்டா அதுக்கு பேர் என்ன, அகங்காரம், ஈகோ. பட் இங்க உண்மை என்னன்னா, ஒரு புரிதலுக்காக இதை சொல்றோம், அந்த கண்ணாடியில நான் அடிக்கிற டார்ச் லைட்டு பட்டு அந்த வெளிச்சம் வெளிப்படுவதனால அந்த கண்ணாடி அறிவா இப்படிலாம் சிந்திக்குதா அப்படின்னு நீங்க உடனே கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு புரிதலுக்காக நம்ம இப்படி பேசுறோம். அதாவது டார்ச்சில் வெளிச்சத்தை வாங்கிய கண்ணாடி அதை பிரதிபிம்பித்து வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த அறை முழுவதும் வெளிச்சம் காணப்படுவதற்கு காரணம் கண்ணாடியிலிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சம் என்று நமக்கு தெரிவது போலவே, இங்கு நம்முடைய மனதிலிருந்து வெளிப்படுகின்ற இந்த வெளிச்சம் வந்து அந்த தூய அறிவினுடையது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு தான் இங்க மனசு வந்து அப்டேட் ஆகணும். அதுக்கு தான் பயிற்சி, முயற்சி, பூஜைகள், ஜபதபங்கள், தியானம், வழிபாடுகள், கோயில்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த மனசு வந்து இந்த பாடத்தை உள்வாங்கணும் அப்படின்னா, அந்த மனம் வந்து தன்னை முழுவதுமாக அந்த அறிவினிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நான் பெரிய ஆளு, என்னால் தான் எல்லாம் தெரிஞ்சுக்குது, நடக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஈகோன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மனதை வந்து அந்த அறிவினிடத்திலே, தூய அறிவினிடத்திலே ஒப்புவிப்பதற்கு பெயர் தான் சரணாகதி அப்படின்னு பக்தியில சொல்லப்படுது. நம்ம வேதாந்த சாஸ்திரத்திலையும் அதை நம்ம எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, அங்க இருமைகள் அற்ற சரணாகதி எப்படி வரும் அப்படின்னா, இந்த மனதுக்கு வந்து ஒரு புரிதல் வரும்போது, தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ளும் போது அங்க நான் இல்லை அப்படின்னு தன்னை முழுவதுமாக இழந்து விடுகின்ற ஒரு உயர் பரிமாண சரணாகதி நிலையை வந்து நம்ம வேதாந்த சாஸ்திரங்கள்ல பேசுறோம். ஆனா பக்தியில வந்து நான் வேறு, இறைவன் வேறு என்ற அடிப்படையில அந்த மனமானது அந்த இறைவனிடத்துல தன்னை ஒப்புவிக்கின்ற சரணாகதி நடைமுறையில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த பாடம் வந்து மனம் அப்படிங்கிற ஒரு முக்கிய தலைப்பில் பேசுறதுனால, இப்போ நிறைய பேர் கேட்கலாம், மனசை பற்றி நம்ம தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறோம், மனம்ங்கிறது என்ன அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா, மனமே இல்லைன்னால சாஸ்திரம் சொல்லுது, அப்புறம் நீங்கள் ஏன் அந்த மனசை பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டியிருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கலாம், கேட்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பக்குவமே மனதின் அடிப்படையில் தானே இருக்குது. அதுக்கு தானே உடலும் பரிமாண வளர்ச்சி அடைகிறது. இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்றோம். ஒரு அறிவு தாவரத்துல நம்ம தொடங்கிய வாழ்க்கை முறை வந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில மனிதன் என்ற நிலைக்கு வரும்போது அங்க ஆறாம் அறிவு என்பதே மனசின் அடிப்படையில தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதே இந்த டாபிக் எல்லாமே. இந்த உபநிஷதங்களும் வேதங்களும் வேதாந்தங்களும் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம், ஒரு மனத்தகுதி வேணும். அந்த தகுதி வரும்போது மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ அதனால் முதல்ல இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, அந்த தூய அறிவுகிட்ட தன்னை ஒப்புவிக்குது. அதுக்கான ஒரு பிரார்த்தனையை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம மேற்கொண்டு வகுப்பை தொடரலாம். இப்போ மனம் அமைதியான மனநிலைக்கு வந்துடுங்க. கவனச்சிதறல் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை ஆழமாக கவனிங்க. ஏன்னா இந்த பிரார்த்தனை வந்து உங்களுடைய வழிபாடு, அதாவது உங்களுடைய வழிபாடுனா இப்போ நீங்கள் மனசாக இருந்து வழிபாடு பண்ணுறது. நீங்கள் ஒவ்வொருத்தருமே இப்போ மைண்டாக இருக்கீங்க, அந்த மைண்டு தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு. அந்த மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மனசு வந்து அந்த அறிவு நடத்துல பிரார்த்தனை பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னா, ஓ கண்ணுக்கு தெரியாதவரே, அன்புக்கு உரியவரே, உன்னதமானவரே, வரம்பற்ற இடத்திலிருந்து இந்த பூமியிலே உடல் எடுத்து வந்த என்னுடைய காலடியிலே இருக்கின்ற ஒரு சிறிய புல்லிலிருந்து இந்த பரந்த பிரபஞ்சத்தை ஊடுருவி நீங்கள் இருப்பதை நான் உணருமாறு நீரே என்னை ஆசீர்வதிப்பீரா. என்னிடத்திலே இந்த உடம்பிலே கொடுக்கப்பட்ட 5 புலன்களின் வழியாக அறிகின்ற அத்தனை அறிவுகளும் உம்முடைய அறிவினாலேயே பிரகாசிக்கின்றது என்ற அந்த அடிப்படை தன்மையை உணர்வதற்கான அறிவை மேம்படுத்துவீராக. நீரே என் கண்ணின் மணி, நீரே என் இதயத்தின் பிரேமை, நீரே இந்த உடலை வழிநடத்துகின்ற உயிர், இந்த உடலுக்குள்ளே உயிராய் உணர்வாய் இருந்து கொண்டு புலன்களின் வழியாக பிரகாசித்து கொண்டு மனதின் வழியாக இந்த உடலையும் மனதையும் மேம்படுத்தி கொண்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற உம்முடைய வைபவத்தை கண்டு நான் ஆனந்தம் அடைகின்றேன். இறைவனே, உம்மை மீண்டும் மீண்டும் வணங்குகின்றேன். நீரே என் அடைக்கலம். கருணை மற்றும் அன்பின் பெருங்கடலே, உம்மை மட்டுமே நம்புகின்றேன். என்னை உயர்த்தி இந்த மனதிற்கான புரிதலை தந்து அறிவூட்டி வழி நடத்தி பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ளுங்கள். என் ஆன்மீக பயணத்தில் பாதையில் எந்த தடைகள் வந்தாலும் அதை நீக்குங்கள். இந்த மனதின் துயரங்களை இனி ஒரு நொடி கூட என்னால் தாங்க முடியாது. விரைவாக தரிசனம் கொடுங்கள். ஓ பிரபோ, நான் இயங்குகின்றேன். உம்மை உணர்வதற்காக இயங்குகின்றேன். உமக்காகவே உருகுகின்றேன். கேளுங்கள் ஐயனே, என் தீவிரமான மனப்பூர்வமான மானசீகமான பிரார்த்தனையை கேளுங்கள் ஐயனே. இறைவனே, என் மீது கருணை காட்டுங்கள். உங்களுடைய பிரகாசத்தினால் இந்த மனமும் உடலும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது என்பதை என்னுள் உணர்வதற்கான வாய்ப்பை உண்டாக்கி தாருங்கள். உம்மையே சரணடைகின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ இந்த பிரார்த்தனை மந்திரம் ஒரு உபனிஷத் மந்திரம். உபனிஷத்தில் பண்டைய ரிஷிகள் இப்படி தான் பரமனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ இந்த பிரார்த்தனை தான் மனம் வந்து அந்த தூய அறிவு நிலைக்கு உயர்வதற்கான ஒரு உத்வேகமாக ஒரு உற்சாகமாக இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல இப்ப என்ன புரிஞ்சிக்க வந்திருக்கிறோம், மனசுனா என்ன, ஏன் மனதை பற்றி நம்ம பேச வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்ததுன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அந்த ஆத்மாவின் அதிசய சக்தி தான் இங்க மனசு, மனம். அதாவது மனம் அப்படிங்கிறது ஒரு எண்ணங்களின் தொகுப்பு தான், அதாவது பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பாக இருப்பதனால நம்ம இதை மனம் என்று சொல்கிறோம். அப்ப எண்ணங்களே இல்லாத நிலைக்கு மனம் இல்லை என்று பொருள்படுகிறது இல்லையா. ஏன்னா மனம் அப்படின்னா பல தாட்ஸ் இருக்கு, நமக்குள்ள பல சிந்தனைகள் இருக்கு, எண்ண ஓட்டங்கள் இருக்கு, நான் இதை செய்கிறேன், அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு எதையாவது ஒன்று நம்ம இழுத்து இழுத்து போட்டு அந்த வார்த்தைகளை வடிவமைத்து அந்த எண்ணங்களால் நாம் இந்த இயக்கத்தை மேற்கொள்ளுகின்ற அந்த நிலை வந்து மனதின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது இல்லையா. அப்போ இங்கே எண்ணங்களுடைய தொகுப்பு மனம் என்று சொல்லலாம்ல, அப்படி தானே சொல்கிறோம். ஏன்னா எண்ணங்களால் எழுந்தது மனம். அப்போ எண்ணங்களே இல்லை அப்படின்னா அங்கே மனமே இல்லை, அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப எண்ணங்கள் ஏன் ஏற்படுகிறது, எண்ணங்கள் எதற்காக வருகிறது? அப்ப எண்ணங்களற்ற நிலையில், மனமற்ற நிலையில் நாம் எப்படி அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும்? அப்ப அந்த நிலையை தானே எல்லா மகான்களும் பேசுறாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் என்ன? ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை அறிவது. அது வந்து ஆத்மீகம் அத்தியாத்மீகம் அப்படின்னு சாஸ்திரம் பேசுது, சமஸ்கிருத மொழியில் அப்படித்தான் அது சொல்லப்படுது. அப்போ ஆன்மீகம் ஆத்மீகம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னா அந்த ஆன்மாவை அறிவது தான். அப்போ அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஆன்மா அறிகிறேன் ஆன்மா அறிகிறேன் அப்படின்ட்டு நம்ம யூடியூப்ல போய் ஒரு பேய் மாதிரி வர்ற வெள்ள உருவத்தை பார்த்துட்டு இதுதான் ஆன்மா அப்படின்னு ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை வடிவமைச்சிக்க கூடாது இல்லையா. ஏன்னா ஆன்மாவை பற்றி நமக்கு எப்படி சொல்றாங்கங்கிறத நம்ம யார் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? பண்டைய ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் நமக்கு வழிகாட்டுற வழியில நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டா உண்மையான ஆன்மாவுடைய நிலை எப்படின்னு புரியுமா? இல்லை யூடியூப்ல ஒருத்தன் வந்து அந்த ரேட்டிங் அதிகரிக்கணும், கலெக்ஷன் ஆகணும், நல்லா வருமானம் வரணுங்கிறதுக்காக ஒரு புருடா விட்டு ஒரு வெள்ளை உருவம் வருது அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக அதையே நம்ம ஆன்மான்னு கற்பனை பண்ணிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சிக்க முடியும்? அதே மனம் அப்டேட் ஆகும்போது தான் புரிஞ்சிக்க முடியும். மனசு வந்து எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி, ஒரு சிறிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூப்பிட்டாலும் போகும், அவங்க கூப்பிட்டாலும் போகும், எல்லாருக்கிட்டையும் அப்படியே தாவி தாவி போகும், அது வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆனால் எப்போ அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மற்றவங்க கூப்பிட்டா போகாது தெரியுமா? அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூப்பிட்டா போகாது, இவர் யார் இவர் எதுக்கு என்ன வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அப்போ எதனால் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது? அதுதான் மெச்சூரிட்டி. அப்போ அது மாதிரி இங்கே மனமானது என்ன பண்ணும்னா அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை அடையணும் அப்படின்னா பல்வேறு அடிப்படை விஷயங்களுக்கு இந்த மனசு புரியணும். புரிஞ்சால் மட்டும்தான் மனம் வந்து தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளும். அப்போ அப்படி இந்த மனதுக்கு புரிய வைக்கிற விஷயங்களுக்கு பேர் தான் எண்ணங்கள், தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மனசுக்கு வந்து ஒவ்வொன்றையும் கொடுக்குறோம் இல்லையா, அதாவது இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் இந்த ஹோல் யூனிவர்சல் பற்றி பெரிய ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டே நடத்திடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு பேனா பென்சிலில் தான் தொடங்குறோம். பார் இது பேனாப்பா இது பென்சில்ப்பான்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பார் இந்த யூனிவர்சல் இருக்குது, கேலக்ஸி இருக்குது, அதில் சூரியன் இருக்குது, அப்புறம் அதில் கோள்கள் இருக்குன்ட்டு ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை நம்ம குழந்தைங்களுடைய மனசில் திணிக்க 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 அந்த மனம் என்னாகுது, இந்த பேர் அண்டத்தை அப்படியே தனக்குள்ளே வச்சுக்குது, பிரம்மாண்ட அண்டத்தை தனக்குள்ளே உருவாக்கி வச்சுக்குது. அப்போ இவ்வளவும் இங்கே எப்படி தெரிஞ்சுக்கிட்டது அந்த குழந்தை? பேனா பென்சில் ஆரம்பித்த அந்த எண்ணங்கள் தான் இன்றைக்கு இந்த பிரபஞ்சம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. அப்போ இது மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இங்கே மனம். மனம் என்றால் பல எண்ணங்களுடைய தொகுப்பு, அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எண்ணங்களுடைய தொகுப்பாக இருக்கிற இந்த மனதை வந்து சயின்ஸ் பேசும்போது அது எப்படி சொல்லும்? சப்கான்சியஸ் மைண்டு, கான்சியஸ் மைண்டு அப்படி இப்படின்னு ஆங்கில எழுத்தாளர்கள் வந்து, ஆங்கில அறிவியல் அறிஞர்கள் வந்து மனதை பற்றி இப்படி பல பரிமாணங்களில் பல கோணங்களில் பேசுகிறாங்க இல்லையா. அப்போ அதை படிக்கிற மனசும் அப்படிதான் நினச்சி புரிஞ்சிக்கும். ஏன்னா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அப்படியே அதுவாகவே தான் அது கன்வெர்ட் ஆகும். மைண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த நிலைக்கு அது பயணிக்கும். அது மனதில் கொடுக்கக்கூடிய விஷய சுகங்கள் எப்படிப்பட்டதோ அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும். அதுதான் மனம். அப்ப மனம்ங்கிறதுக்கு நம்ம என்ன உபமானம் எடுத்துக்கலாம், ஒரு கண்ணாடி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மனம்னா அதுக்கு வந்து ஒரு கண்ணாடின்னு புரிஞ்சுக்கங்க. கண்ணாடினா எப்படி இருக்கும், பியூரா இருக்கும், ஒரு நல்ல கிளாஸ், ஒரு ரிஃப்ளெக்டட் கிளாஸ் அப்படி புரிஞ்சுக்கணும். முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படி புரிஞ்சுக்கோங்க. கண்ணாடின்னா உடனே நீங்க ஏதோ சாதா கிளாஸ் அப்படி நினைச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு குதர்க்கமான கேள்வியை கேட்கக்கூடாது. கண்ணாடின்னா எங்க நான் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் பாக்குறேன், அப்புறம் அது எப்படிங்க பிரதிபிம்பிக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொல்ற கண்ணாடி வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படி புரிஞ்சுக்கோங்க, முகம் பார்க்கும் கண்ணாடி. அப்ப முகம் பார்க்கும் கண்ணாடியினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அதன் முன்னாடி எது வருதோ அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும். நீங்க அது முன்னாடி ஒரு வெளிச்சத்தை தீக்குச்சியை பத்து வச்சு நெருப்பு காட்டினீங்கன்னா அது அப்படியே நெருப்பு பிரதிபிம்பித்து காட்டும். அது முன்னாடி போய் ஒரு கோயில் மணியை எடுத்து காட்டினீங்கன்னா அந்த கோயில் மணி அப்படியே காட்டும். அப்போ நீங்க உருவத்துல என்னென்ன காட்டுறீங்களோ அதை பூரா உள்வாங்கிக்கும் அந்த கண்ணாடி. உள்வாங்கி உள்வாங்கி அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுவது கண்ணாடியுடைய இயல்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி இந்த மனதனுடைய இயல்பு என்னன்னா, இந்த மனதுக்கு நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே உள்வாங்கி பிரதிபிம்பித்து காட்டும் தன்மை கொண்டது மனசு. அப்போ அதனாலதான் நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கண்ணாடி உபமானங்களை வச்சு வச்சு பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா எது நமக்கு அந்த கண்ணாடியில் தெரியுதோ அதை தான் மனசு புரிஞ்சுக்கும். அப்போ அதனால அந்த கண்ணாடியில் போய் நீங்கள் ஆன்மா அப்படின்ன உடனே ஒரு வெள்ளை பேய் மாதிரி வரும், அப்படியே வால் மாதிரி நீண்டுக்கிட்டு அப்படியே மேலே காலே இருக்காது பேய்க்கு, அது அப்படியே வெள்ளையாக வந்து பறந்து வந்து எட்டி பார்க்கும், அப்படி தான் ஆன்மா அப்படின்னு ஒரு சினிமாவில் எடுத்திருப்பான் படம், அல்லது ஒரு யூடியூப்பில் அப்படி ஒருத்தன் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு இதுதான் ஆன்மா அப்படின்னு ஒரு மைண்டு அப்படி ஒரு கற்பனை விதைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த மனதுக்கு ஆன்மா அப்படி தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறேன். மனசில் என்ன பதியுதோ அந்த பதிவை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுறது தானே கண்ணாடி. அப்போ அந்த மனம் அப்படி கண்ணாடி மாதிரி என்ன பண்ணும், தனக்கு என்ன விஷயங்களை உள்ளே வாங்கிக்குதோ அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்குங்க, இப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பதிய வைக்கப்பட்டிருக்கு, உங்கள் மனசில் எப்படியான விஷயங்கள் உள்ள மற்றவர்களால் திணிக்கப்பட்டிருக்கு, அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை, அப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுமுறை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொடர்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சூழல். அப்போ இதில் வந்து எத்தனை விஷயங்கள் நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். மதங்கள் திணிக்கப்பட்டிருக்கு, கடவுள்கள் திணிக்கப்பட்டிருக்கு, கட்டு கதைகள் திணிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்களும் மனசு உள்ள வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனா சக்தி, கற்பனை ஆற்றல் விரிஞ்சு இருக்கு. அப்போ இந்த விரிவு தான் இங்கே மனம். அப்போ இந்த மனம் என்பது தனக்குள்ள என்ன தெரியுதோ அதை அப்படியே வெளிப்படுத்தும், அதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டும் தன்மை கொண்டது அப்படிங்கிறத நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கும் போது, அப்போ இந்த புரிதல் உங்ககிட்ட மேம்படணுங்கிறதுக்காக இப்போ இந்த மனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்கே சாஸ்திரம் ரொம்ப அருமையாக புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்கு. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு இப்படி ஒரு வகுப்பை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அப்போ இங்கே என்ன நம்ம நடைமுறை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், நிறைய விஷயங்களை உள்ளே வாங்கிக்கிட்டோம், அப்படி நம்ம எவ்வாறு எண்ணங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்றோம். அதுதானே மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படி நம்முடைய வாழ்க்கை சூழல் இருக்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அப்போ இந்த சூழலை வந்து நம்ம எதிர்கொள்வது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது பாருங்களேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது, ஒருத்தருடைய வாழ்வில் துக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த துக்கமாக இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், என்னடா என்னுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துக்கம், அவன் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், என்னால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனால் அவன் வந்து அவனை பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் என்னடா ஒரு வாழ்க்கை, அவன் பாரு குடிசையில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறான், நான் பாரு காரு பங்களா சொகுசு கப்பல் எல்லாம் வச்சிருக்கிறேன், ஆனாலும் ஒரு நாளாவது நான் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுதா, ஒரு நாளாவது என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியாக ரெண்டு நிமிஷம் பேச முடிஞ்சுதா, என்னடா வாழ்க்கை இது, இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு எப்போ பார்த்தாலும் வறுமை கஷ்டம் கவலை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்போ நீங்கள் எப்படி வேணால் பாருங்களேன், இப்போ அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாலும், அது பார்ப்பதற்கு பொருளாதார ரீதியாக ஒருத்தன் பெரிய பணக்காரனாக தோன்றுவதும், ஒருத்தன் பொருளாதாரம் இல்லாத நிலையில ஏழையாக தோன்றுவதும், நடைமுறையில் பார்வைக்கு அப்படி பார்க்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் ஒன்று தான். மன ரீதியாக இருவரும் ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்க. பணக்காரனும் பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்கான், ஏழையும் பிரச்சனை வச்சுட்டு இருக்கான். பணக்காரனுக்கும் நிம்மதி இல்லை, ஏழைக்கும் நிம்மதி இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நிம்மதினா பணத்தில் வந்துடும் நினைக்கிறான் இந்த ஏழை. அவன் என்ன நினைக்கிறான், பணக்காரன் நிம்மதினா நம்ம எல்லாத்தையும் இழந்துடணும் போல் இருக்குன்னு அவன் நினைக்கிறான். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், இது எல்லாமே மைண்டினுடைய பிளே தானே. அதாவது வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று தெரியாம இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், எல்லாம் விட்டுடணும், எல்லாத்தையும் திறந்துடணும், அப்படி வருவதை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் எதையும் நாடாமல் எதற்கும் முயற்சி எடுக்காமல் சோம்பேறியாகவே வாழ்ந்து ஏழையாகவும் மாறி வறுமையின் காரணமாக புலம்புறான். அவன் என்ன பண்ணுறான், நல்லா முன்னேறணும், நான் கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், நிறைய வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு அவன் பயங்கரமாக முயற்சி எடுத்து பணமெல்லாம் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிற மாதிரி அவன் முயற்சி எடுத்தான், ஆயிட்டான். ஆனாலும் மனதில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், நிம்மதிங்கிறது பணத்தில் இருக்குன்னு அவன் நினைச்சான், இவன் நிம்மதிங்கிறது சும்மா இருக்கிறதுல இருக்குன்னு இவன் நினைச்சான். ஆனா ரெண்டு பேருக்குமே நிம்மதி இல்லை. அப்ப என்ன காரணம், அவரவர்கள் ஏற்று வைத்து கொண்ட எண்ணங்கள் தான் காரணம். அப்ப என்னன்னா புரிதல், தவறான புரிதல். இவன் இப்படி புரிஞ்சுக்கிறதும் அவன் அப்படி புரிஞ்சுக்கிறதும் இப்படி வாழ்க்கையில அவரவர்களுடைய நிலைப்பாட்டுல வச்சிருக்கிறத நம்ம நடைமுறையில பாக்குறோம் இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட மனம் வந்து உண்மையில எப்படி இருக்க வேண்டும், அப்ப இந்த மனதை சரியாக வழி நடத்துகின்ற வழிகாட்டிகள் யார், அப்ப இங்க மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பாக இருந்தாலும் எப்படிப்பட்ட எண்ணங்களை இதற்குள் கொடுக்க வேண்டும், அப்ப இது போன்ற கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது மகான்கள் என்ன சொல்றாங்க, இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுவாங்க. சின்ன குழந்தைய நம்ம ஸ்கூல்ல படிக்க போகும்போதே முதல்ல மூணு குரங்கு பொம்மையை போட்டு தீய விஷயங்களை பார்த்துடாதப்பா, தீய விஷயங்களை கேட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை வார்ன் பண்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. ஆனா நம்ம அந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த புக்ல இருக்கிற மூணு குரங்கு பொம்மையை பார்த்து ரசிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வருவோம். ஆனா நம்ம நடைமுறையில தீயதையே தான் பார்ப்போம், தீயதையே தான் கேட்போம், தீயதையே தான் பேசுவோம். அப்ப இப்படி நம்ம நடைமுறையில வாழ்ந்துட்டு நமக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னா ஏன் இல்லை, அப்ப நமக்கு சரியா வழிகாட்டின வழிமுறையை நம்ம நடைமுறைப்படுத்தல, நாம மனம் போன போக்குல போயிட்டோம், போயிட்டு நமக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை அப்படின்னு நம்ம புலம்புறதுக்கு யார் காரணம், நாமே தான் காரணம். அப்ப நாமே தான் காரணம் அப்படிங்கிறதுனாலதான் மகான்கள் மீண்டும் ஒரு கருத்தை முன் நிறுத்துறாங்க. அது என்ன அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரம். அப்ப ஒரு நன்மையாகட்டும் ஒரு தீமையாகட்டும் இன்னொருத்த எப்படி கொடுக்க முடியும், நீ தான்ப்பா காரணம். நீ உன்னுடைய மனதில் இதை நன்மை நினைச்சுக்கிட்டு நீ ஓடுனா அது பின்னாடி போய் மாட்டிக்கிட்ட, இந்த பிரச்சனையை தீமைன்னு நினைச்சா அதை அணுகாம விட்டுட்ட, அதில் போய் சிக்கிக்கிட்ட. அப்போ இங்கே நன்மையும் தீமைக்கும் நீ தான் காரணமே தவிர இன்னொருத்தர் மேலே தூக்கி போடாத, அது உன்னுடைய அஜ்ஞானம் அறியாமை அப்படின்னு இந்த சாஸ்திரம் நமக்கு பல வகைகளில் இப்படி புரிய வைக்க முயற்சி எடுக்குது. அப்போ வாழ்க்கையில் வெற்றிக்காக பாடுபடுகின்ற நாம் எல்லோருமே மனதின் கொந்தளிப்பான அலைச்சல்கள் தான் நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குதுங்கிறத நம்ம உணர முடியுது. இந்த மாதிரி அலைச்சல் படுது இல்லையா, மனசு பல சிக்கல் பண்ணிக்குது, பல விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்குது. அப்போ இந்த நிலை ஏன் உண்டானது, ஒழுக்கமற்ற மனம் ஒரு மனிதனை அடிமையாக்கி அவனது வாழ்க்கையை அழிக்கின்றது என்பதை நேரடியாகவே பார்க்கிறோம். அதை கட்டுப்படுத்துவதும் அடக்குவதும் மகிழ்ச்சியை தீவிரமாக தேடுபவருக்கு மிகவும் ஒரு வேதனையான பிரச்சனை என்பதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயத்துல எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு, மனம் அதன் மர்மங்கள் மற்றும் அதனுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம்னா, மனம்ங்கிற விஷயம் வந்து எந்த மாதிரி முடிச்சுகளால் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி விஷய சுகங்களால் தன்னை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத யார் ஒருத்தன் ஆராய்ந்து பார்க்கிறானோ, விவேகத்தினால விசாரித்து பார்க்கிறானோ, அவன் மட்டும்தான் இந்த மனதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கையாள முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரியாக வழி நடத்தி இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அடைஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வழி நடத்தினவங்களுக்கும் அந்த அறிவு இல்லாததுனால தான் நம்மளை இப்படி வழி நடத்திட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி தானே நம்ம வாழ போகிறோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா என்ன சொல்லித்தராங்களோ அதை நம்ம உண்மையை நம்புவோம், அம்மா என்ன சொல்லித்தராங்களோ அதை அப்படியே ஏற்றுக்குவோம். அப்புறம் வந்து கல்விச்சாலையில் நம்ம படிக்க போகிற பாடத்திட்டங்கள் என்ன படிப்பு நமக்கு சொல்லித்தராங்களோ அதை அப்படியே உண்மையை நம்புவோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய மனசு எங்கெல்லாம் போய் சிக்கிட்டு இருக்கு, சினிமா லெவலில் போய் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கெல்லாம் புத்தக அறிவோடு நம்ம நின்றுட்டு இருந்தோம், இப்போ இன்றைக்கு புத்தகத்தையும் தாண்டி இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் புகுத்தப்படுது. அப்போ அந்த திரைப்படங்களில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து உண்மையாகவே மனசு பாவிக்குது. அப்புறம் அந்த திரைப்பட கதாபாத்திரங்களை உண்மையானவே நம்புது. அப்ப அதனாலதான் அந்த ஹீரோயிசம் இருக்கு இல்லையா, அந்த ஹீரோயிசம்னா என்ன, அந்த கதாநாயகன் வந்து சினிமாவில் நாலு பேருக்கு நன்மை பண்ற மாதிரி நடிக்கிறான், ஆனா அது நடிப்பு தான், நாமளும் படம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த கதாநாயகனை நல்லவனா அங்கீகாரம் பண்ணிடுது. அப்புறம் அந்த கதாநாயகனை கஷ்டப்படுத்தக்கூடிய வில்லனை வந்து கெட்டவனா அங்கீகாரம் பண்ணிடுது நம்ம மனசு. அப்படி ரெண்டு விதமான அங்கீகாரம் பண்ண உடனே நடைமுறையில பாருங்களேன், இப்ப நீங்க கதாநாயகன் வந்து ரோட்ல நடந்து வரான்னா கூட்டம் அளம் மோதுது, எப்படிப்பட்ட ஆள் வந்திருக்காரு பாரு, சினிமாவில் அப்படிலாம் நல்லது பண்ணாரு, அவருக்கு அப்படியே வாரி இறைச்சாரு, அப்படிப்பட்ட நல்லவர், இப்படிப்பட்ட உத்தமர், இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பார்க்க போகலாம் வாங்க வாங்கிட்டு எல்லாம் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு போய் தான் இப்போ 40 பேர் செத்து போனான். ஏன்னா சினிமாவையே வாழ்க்கையா பார்க்குறவன்லாம் அப்படி தானே சாகுவான், அதான அஜ்ஞானம், அதுதான அறியாம. அப்போ இது புரிஞ்சுக்கணும். இப்போ இதே ஒரு வில்லன் நடிகன் வரான்னு வைங்க, இப்படி கூட்டம் வருமா? வராதுங்கிறேன் நான். ஏன் அப்படின்னா அந்த வில்லன் நடிகனுடைய கதாபாத்திரத்தை மனசு வில்லனாவே பார்க்கும். மனசு என்ன பண்ணும்னா அந்த படத்துல பாக்குற கதாபாத்திரத்திற்குள்ள மூழ்கி போறதுனால வில்லனை வந்து கெட்டவனாவே மனசு அங்கீகாரம் பண்ணிக்கிட்ட பிறகு அதே வில்ல வந்து நடைமுறையில வெளியே வருவான், ஆனா அவனை பெருசா கண்டுக்காது கூட்டம். அவனை யார் கண்டுக்குவான்னா விவரம் தெரிஞ்சவன் கண்டுக்குப்பான். இந்த சினிமாவில் வில்லனா நடிச்சிருக்காரு பாருங்க, அவரு தாங்க இந்த நடிகர் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து பேசுவான். சார் நீங்க தானே அந்த படத்துல வில்லனா நடிச்சீங்க, ரொம்ப அருமையான ஆக்ட் பண்ணிருக்கீங்க சார், உங்களை அப்ரிசியேட் பண்றேன் அவன் கை கொடுப்பான். அப்படி கை கொடுக்குறவனும் அவரை அப்ரிசியேட் பண்றவனும் யாரா இருப்பான், விவரம் தெரிஞ்சவன், புத்திசாலி, திரைப்படத்தை திரைப்படமா பார்த்தவன் அந்த நடிகரை ஊக்குவிப்பான். ஆனா திரைப்படத்தை திரைப்படமா பார்க்காம திரைப்படத்தை உண்மையாக பார்த்தவன் அந்த நடிகனை உண்மையாவே அபிமானம் வச்சுக்கிட்டான், அதுதான் ஹீரோயிசம்னு பேரு. அப்ப அந்த அபிமானம் என்ன பண்ணுது, அவனை பெரிய ஒரு தலைவனா மாத்துது, அந்த தலைவனே அந்த நாட்டைகிட்ட கொடுத்து அந்த நாட்டை காப்பாத்துவான்னு நினைக்குது. அப்ப அதனால அவன் பின்னாடி கூட்டம் ஓடுது. அப்ப அத்தனை கூட்டம் அவனை பார்க்க போய் அத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, 40 பேர் இறந்து போயிருக்கிறான். அப்படின்னா இப்ப நீங்க சிந்தனை பண்ணி பாருங்களேன், நம்ம வந்து கல்வி அறிவுல மேம்பட்டு இருக்கிறோமா பின்தங்கி இருக்கிறோமா அப்படிங்கறத நீங்க சிந்தனை பண்ணி பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அறிவு புரட்சி கண்டுட்டோம், அப்படியே பெரிய அறிவாளிகள் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம இப்ப எத்தனாவது நூற்றாண்டில் இருக்கிறோம், பண்டைய மனிதன் எல்லாம் காட்டு மிராண்டிகள், வாழ தெரியாதவர்கள் அப்படிலாம் நம்ம டைலாக் அடிக்கிறோம். ஆனா இப்ப நம்ம இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறமே, கல்வி அறிவு மேம்பட்டு இருக்குது, முன்னதான் டிவி இல்லை, இப்ப டிவி வந்திருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் டிவியில சொல்றான், எல்லா விஷயங்களும் நல்லதும் சொல்றான் கெட்டதும் சொல்றான். அப்ப இதெல்லாம் கேட்டு ஒரு தெளிவுக்கு வர்றவன் இதுல எது உண்மை எது பொய்ன்னு பகுத்து பிரித்து பார்த்தா தானே அவன் மனிதன் என்பதற்கு அடையாளம். அதாவது இங்க மனித அறிவின் மேம்பாடே என்னன்னா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரிச்சு பார்த்துட்டா அவன் மனிதனா பிறந்திருக்கிறதுக்கு அடையாளம். இல்ல அப்படியே எது சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிறான் அப்படின்னா அது மிருகம் தானே, மிருகம் அப்படித்தானே பண்ணும். மிருகம் வந்து எப்படின்னா உட்காருனா உட்காரும், எழுந்திருந்தா எழுந்திருக்கும், போக கூடாதுன்னா போகாது, அதுக்கு மேல கட்டி வச்சுட்டு அது கம்முன் இருக்கும், சரி நம்ம ஏதோ கட்டி வச்சுட்டாங்க ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப இது மாதிரி மனிதர்கள் வந்து இப்போ அதிகமாயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. இது மாதிரி மனிதர்கள் வந்து இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த காலத்துல நம்ம எவ்வளவு நாகரிகம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எவ்வளவு கீழ்நிலைப்படுத்திருக்கு, பின்தங்க வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் உயர் பரிமாண அறிவை அடையவே இல்லை. ஏன் அப்படின்னா மனதிற்கான சரியான புரிதல் கொடுக்கப்படவே இல்லை. அதற்கு முதல் பிரச்சனையே வந்து கல்வி முறை தான், கல்வி முறையில் இருக்கின்ற தவறுகள் தான். ஏன்னா இப்ப இது இப்ப நேரத்தில் நடக்கிற பிரச்சனை இல்லை, ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கணும் இல்லையா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப போன மாசம் ஒரு நியூஸ் பார்த்தேன், கர்நாடகாவில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகாவுடைய ஒரு டீம் கிரிக்கெட் டீம் வந்து ஜெயிச்சுட்டாங்க. அந்த ஜெயிச்ச உடனே அதை விழா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே நல்லா கூட்டம் பயங்கரமா வந்து எதிர்பாராத கூட்டம் வந்து அங்க எத்தனையோ பேர் எல்லாம் மெதிபட்டு சத்தாங்க. அது போன மாசம் நியூஸ். அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயரை பார்க்க போற அந்த ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணிட்டான், அந்த கூட்டத்துல போய் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கீழே விழுந்த உடனே மிதிச்சு காட்டு மிராண்டிகள் மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப போன மாசம் நியூஸ். இப்ப இந்த மாசம் நியூஸ்ல நடிகர் விஜய் பார்க்க போனா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி ஏறி மிதிச்சு 40 பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்னா, அப்ப இந்த இறப்பினுடைய எண்ணிக்கைகளை பாருங்களேன், கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அங்கேயும் ஒரு கூட்டம் இதே மாதிரி இருக்கு, இங்கேயும் ஒரு கூட்டம் இதே மாதிரி இருக்கு. அங்க வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ், இங்க வந்து ஆக்டர் ஃபேன்ஸ், இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இந்த ஃபேன்ஸ் எல்லாம் எதுல போய் மாட்டுறான், அந்த ஹீரோயிசத்துல, அந்த கேம் விளையாடின உடனே அவன் நாட்டையே காப்பாத்திட்டான்னு நினைக்கிறாங்க. கிரிக்கெட் கேம்ல வந்து அவன் ஆஸ்திரேலியாவுக்கும் எதிராக விளையாடி இந்தியாவை வந்து ஜெயிச்சிடுச்சு அப்படின்ன உடனே இவன் என்ன நினைச்சிட்டான், ஆஸ்திரேலியாவுடன் போர் தொடுத்து இந்திய வீரர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மனோபாவத்தில் வந்துட்டான். அதாவது இங்க ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்னமோ ஒரு போர் நடந்த மாதிரி, அந்த போர்ல இந்த இந்திய வீரர்கள் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா மாத்துறாங்க பாத்தீங்களா. அப்ப இதெல்லாம் என்ன மைண்ட் வந்து அப்டேட் ஆகாத நிலைய அடையாளம் காட்டுதுன்னு சொல்றேன். நான் ஏன் இதெல்லாம் உதாரணமா எடுத்து உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னா, மைண்டு வந்து அப்டேட்டே ஆக மாட்டேங்குது, யாருக்குமே அப்டேட் ஆக மாட்டேங்குது. பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன், அப்படி படிச்சிருக்கிறேன், இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், எம்ஃபில் பண்ணியிருக்கிறேன், பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன்னு சொல்றவெல்லாம் கூட மகா மடையனா இருக்கிறான். அப்ப என்னன்னா அந்த டிகிரிக்கும் அந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை பாத்தீங்களா. அப்ப டிகிரிங்கிறது எதுக்காக, சம்பாதிப்பதற்கு மட்டும்தான். இப்ப நம்ம வாங்குற டிகிரி எம்ஃபில் பிஹெச்டி எம்பிஏ எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு தான் பயன்படுமே தவிர வாழ்க்கைக்கு பயன்படாது. ஆனா கல்விங்கிறது வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும். கல்வி என்பது வாழ்வதற்காக கொடுக்கப்படுது. ஏன்னா கல்வியினுடைய அடிப்படையே வந்து அறியாமையை நீக்கி நம்ம அந்த தூய அறிவு என்பது காட்டுவதற்குத்தான் கல்வி கொண்டு வரப்பட்டது. கல்வி அதுதான் நோக்கம். ஆனா இன்றைய கல்வியின் நோக்கம் அப்படி இல்லை. இன்றைய கல்வியின் நோக்கம் வந்து காசு பண்றதுக்கு தான். அப்ப எல்லாம் மணி மைண்டடா மாறி பணம் பணம்ட்டு எந்தெந்த வகையில பணத்தை சம்பாதிக்க முடியும், எப்படியெல்லாம் மனிதர்களை ஏமாத்தலாம், எதுலெல்லாம் கலப்படம் பண்ணலாம் அப்படின்ட்டு பல வகைகளை பல ட்ரிக்குகளை பல திறமைகளை வளர்த்துக்கிறது வந்து கல்வி அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஏமாத்துறதுக்கு என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றதுக்கு என்னென்ன திறமைகளை வெளிப்படுத்த முடியுமோ அந்த திறமைகள் எல்லாம் நமக்கு திறமை என்பதாக இன்றைக்கு பார்க்கப்படுறது. இன்றைக்கு திறமைன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு சீட்டாட்டத்துல வந்து அவனை இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா இவன் திறமசாலின்னு பாக்குறோம். கோலி விளையாடுறதுல ஒரு பம்பரம் விட்டுறதுல அவனை இவனை ஜெயிச்சிட்டானா இவனை திறமசாலின்னு பாக்குறோம். அப்ப இது மாதிரி விளையாட்டுல ஒருத்த வந்து இன்னொருத்தனை வெற்றி கொள்ளுகின்ற வகையில திறமைசாலிங்கிறது நமக்கு எப்படி சிறு வயசுலயே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஏமாத்துற விஷயங்கள்ல மற்றவனை சீட் பண்றதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம திறமசாலிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கும்போது நம்முடைய மனம் வந்து எவ்வளவு சீர்கேடு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்ப்பதனால தான் இன்றைய மனித சமுதாயம் வந்து ரொம்ப கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. நாகரிகம் வளர்ந்தா மட்டும் போதாது, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்ட்டு மகான்கள் கவிஞர்கள் பாடின பாட்டை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப எவ்வளவு ஒரு மோசமான கலாச்சாரம், எவ்வளவு ஒரு மோசமான முட்டாள்தனமான வாழ்க்கை முறை, அப்ப இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, உண்மையான விஷயங்களை இந்த உலகத்துல கொடுக்கறது இல்லை. நம்ம பாக்குறது பூரா கெட்டதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தீய விஷயங்களை தான் நடைமுறையில பாக்குறோம், தீய விஷயங்களை தான் கேட்கிறோம், அந்த தீய விஷயங்கள் தான் உண்மை என்று நம்புறோம். அதற்கு தகுந்த மீடியாக்களும் அதற்கு தகுந்த நடைமுறை விஷயங்களும் நம்ம இடத்துல அதிகமாக திணிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துலதான் நம்ம விழித்துக் கொள்ளணும். அந்த விழிப்புணர்வு நம்ம இடத்துல வரல அப்படின்னா அப்புறம் நம்ம மனித பிறவி எடுத்து பலன் இல்லைங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, விழிப்புணர்வுங்கிறது வந்து விவேகத்தினால தன்னிடத்துல கொடுக்கப்பட்ட அறிவு பரிமாணத்தினுடைய ஆறாம் அறிவை கொண்டு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனத்தில் மனிதன் மகத்தானவனாக பார்க்கப்படுகின்றான். அப்ப அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னா அவன் மனித உருவில் இருக்கின்ற மிருகம் என்பதாக சாஸ்திரம் தெளிவுபடுத்துதுங்க. அப்ப நம்ம இன்றைக்கு நிறைய பேரை எப்படி பார்க்கிறோம், மனித உருவில் இருக்கின்ற மிருகங்களாகத்தான் பார்க்கிறோம். ஏன்னா உருவம் தான் மனிதன், ஆனா உள்ளம் வளரவே இல்லை. மற்றபடி அவனுடைய வாழ்க்கை முறை ஏதாவது மாறி இருக்கா, மாறவே இல்லை. அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கை, கீழ்த்தரமான மனோபாவம். அப்ப இப்படி மனிதர்கள் உருவாவதற்கு என்ன காரணம், சரியான புரிதல் இல்லை, சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்க தயாரா இல்லை, கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இல்லை. அப்படி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் முன் வந்தாலும் அதை கற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவம் இவர்களிடத்தில் இல்லை. அப்ப இப்படிதான் மனித மனம் வந்து கீழ் பரிமாணத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்ப இங்க வந்து நாம் இத மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று நம்ம பார்ப்பதனாலதான் இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியம் கொடுத்து நம்ம பேசுறோம். அப்ப மனிதனுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி தான். இங்க எல்லோருமே வந்து மனம் மகிழ்ச்சியை நோக்கி போகிறது தான் விரும்பும். எல்லோருக்கும் அதுதான் தேவை, சந்தோஷம் தான் தேவை, மன நிறைவு தான் தேவை. ஆனா அந்த மகிழ்ச்சி வந்து யாருக்கு தேவை உண்மையிலேயே, மனசுக்கு தான் தேவை. மனசுதான் துக்கப்படும் போது நான் துயரப்படுறேன்னு அழுகுது, மனசுதான் நான் சந்தோஷப்படும் போது நான் ஹாப்பியா இருக்கிறேன்னு சொல்லுது. அப்ப மனசுக்கிட்ட நீங்க டீல் பண்ணும்போது கவனிச்சு பாருங்க, ஒருத்தர்கிட்ட நீங்க பேச போறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நான் இன்னைக்கு மூட் அவுட்ல இருக்கேங்க, என்கிட்ட பேசாதீங்க அம்மா. இன்னொருத்தர்கிட்ட பேச போறீங்க, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேங்க, ரொம்ப ஜாலியா இருக்கிறேங்க, வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படிமா. அப்ப இங்க பாருங்களேன், ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் என்ன, இவன் வந்து மூட் அவுட்ல இருக்கிறான், அவன் வந்து ஹாப்பி மூட்ல இருக்கான். அப்போ இங்கே மூட் அவுட் அந்த ஹாப்பி மூட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் எதை சார்ந்து இருக்கு, மனதை சார்ந்து இருக்கு. அப்போ இங்கே மனசு தான் பிரதானம். அப்போ இங்கே மனசு வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும். மனசு வந்து பேடாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து பேடாக இருக்கும், அதாவது துயரமாக இருக்கும், துக்ககரமாக இருக்கும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நாம் என்ன செய்யணுங்க, மனசை தான் மேம்படுத்தணும். அப்போ மனசை தான் மேம்படுத்தணும்னா மனம்னா என்னங்க, மனம்னா எண்ணங்களின் தொகுப்பு. அப்போ எண்ணங்களின் தொகுப்புனா எண்ணங்கள்னா என்னங்க, எப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய மனம் கையாளுகிறதோ அது எண்ணங்கள். அப்போ என்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படிங்க கையாளுது, அது அவரவர்களுக்கே உண்டான கேள்வி. இப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு விதமாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை ஒரு விதமாக இருக்கும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருடைய வாழ்க்கை ஒரு விதமாக இருக்கும். அப்போ என்ன விஷயம், அவரவர்கள் எண்ணம் சார்ந்த வாழ்க்கை அது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றம் செய்து கொள்ள வேண்டுமானால், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது எந்த அடிப்படையில் சொல்ல வரோம், பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து வாழ்றது இல்லை. அதாவது மனமாற்றம் அப்படின்னா இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் காரு பங்களாலாம் வச்சுட்டு இருக்கான், அவன் அப்படியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு, நீங்கள் அப்படி நினச்சிக்கிறது. அதாவது பக்கத்து வீட்டை காரு பங்களாலாம் வச்சுட்டு இருக்கான், அவன் ஹாப்பியாக இருக்கிறான், நான் வந்து காரும் இல்லை பங்களாவும் இல்லை கஷ்டப்படுறேன், அப்போ நான் ஏழையாக இருக்கிறேன் அவன் பணக்காரனாக இருக்கிறான், நான் வீக்காக இருக்கிறேன் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்லாம் மைண்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை வாழ ஆசைப்படுது பாருங்கள். அப்படி மாற்றிக்க சொல்லலை, இந்த மனமாற்றம் என்பது அப்படி மாத்திக்க சொல்லலை. மனமாற்றம் என்பது தன்னுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்களை மாற்றுவது, அவ்வளவுதான் விஷயம். இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, மனமாற்றம் என்பது பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தோ, எதிர்த்து வீட்டுக்காரனை பார்த்தோ, அல்லது புத்தக அறிவை வைத்துக் கொண்டோ, வேற வேற விசேஷ சுகங்களை பார்த்து மாற்றுவதல்ல. இப்ப சினிமாவை பார்த்துட்டு வந்த உடனே அந்த ஹீரோயிசத்தை வெளிப்படுத்துவதில்லை. இப்ப பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாக்கி சன் படத்துக்கு போவாங்க, புருஸ்லி படத்துக்கு போவான், போய் படத்தை பார்ப்பான், அப்படியே புருஸ்லி ஆ ஊன்னு சொல்லிட்டு கையை காலை ஆட்டி அப்படியே வெட்டுறது குத்துறது காட்டுவாரு. இவன் மூணு மணி நேரம் அந்த படத்தை பார்த்து வெளியே வந்த உடனே காலை தூக்குவான், பாரு நான் புருஸ்லி மாதிரி அடிக்கிறேன் பாக்குறியா அப்படின்னு காலை தூக்குவான், கையை ஆட்டுவான், அப்படியே அந்த புருஸ்லி மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவான். ஆனால் இவன் புருஸ்லி ஆகிட முடியுமா? அப்போ மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த படத்தை பார்த்த உடனே அந்த டைம்ல அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுது, அக்செப்ட் பண்ணிட்டு அதை நடைமுறைப்படுத்த பார்க்குது. ஆனால் தனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியறது இல்லை. அப்போ நான் புருஸ்லி மாதிரி மாறிட்டேன்ட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்த பிறகுதான் தெரியும், ஓ நான் புருஸ்லி மாதிரி மாறினோம்னா நிறைய உடற்பயிற்சி பண்ணணும். அப்போ சினிமாவை பார்த்து நான் கையை காலை ஆட்டினதுனால வந்த விளைவு கைக்கு மாவு கட்டு போட வேண்டியதாக பந்துருச்சு அப்படின்னு அப்புறம் புரியும். அப்போ இது மாதிரி புரிதலற்ற தன்மை ஏன் உண்டாகுது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈர்க்கப்படுது பாருங்க மனசு, அதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் மனதனுடைய புரிதல். மனதனுடைய புரிதல் என்னன்னா, மனம் நம்ம எப்படி வழி நடத்துகின்றது, எதை நோக்கி ஈர்க்கிறது, எப்படிப்பட்ட விசேஷ சுகங்களை விரும்புகிறது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை விசாரித்து பார்க்கின்ற பொழுது தான் நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை எப்படியெல்லாம் மனசு ஈர்க்குது, எதிலெல்லாம் கொண்டு போய் மாட்ட விடுது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் உள்ள சுய விசாரம் பண்ணி பண்ணி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த தவறான பதிவுகளை நீங்கள் விடும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த உயர்பரிமாண அறிவை எட்ட முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த உயர் பரிமாண அறிவை அடைய முடியாது. அப்போ இங்கே மனமற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலைங்கிறது என்ன அப்படின்னா, மனம் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை வந்து மனதிலிருந்து நீக்குகின்ற பொழுது மனம் அந்த தூய அறிவு நிலையை அனுபவமாக்குகின்ற அடுத்த உயர் பரிமாண அனுபவங்களை பெற பார்க்கும். அந்த அடிப்படை விஷயம் நமக்கு மாற்றி கொடுக்கின்ற பொழுது, ஓ இது தவறு இது சரி அப்படிங்கிற அந்த பகுத்து பிரித்து பார்க்கின்ற புரிதல் மேலோங்கும். அப்படி மேலங்கும் போது தான் மனசானது என்ன பண்ணும், நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நல்லதை நோக்கி நடைமுறைப்படுத்தும் போது வாழ்க்கை என்னாகும், நல்ல விதமாக மாறி அங்கே தான் உண்மையான சந்தோஷமோ உண்மையான சுபிச்சமோ வாழ்க்கையினுடைய நிறைவும் மகிழ்ச்சியும் அனுபவம் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்போ மகிழ்ச்சி என்பது மனிதன் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தாலும், மனிதனின் அனைத்து செயல்பாடுகளும் வாழ்க்கையில் அதிகபட்ச மகிழ்ச்சியை பெறுவதை நோக்கமாகவே கொண்டிருக்கின்றன. ஆனால் பொருள்கள் மகிழ்ச்சியை தரும் என்ற தவறான மாயையான கருத்து மூலம் மனிதன் அதை வெளியே தேடுகின்றான். இதன் விளைவாக அவன் வாழ்நாள் முழுவதும் முயற்சித்தாலும் அவனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுகின்றது. ஏனென்றால் அவன் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி என்பது வெளி விஷயங்களில் இல்லை, வெளி பொருட்களில் இல்லை, வெளி உறவுகளில் இல்லை, தவறான ஒரு புரிதலின் காரணமாக, மனம் தவறாக புரிந்து கொண்டதின் காரணமாக, ஏன்னா மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்களின் விளைவாக. ஏன்னா நமக்கு அப்படித்தானே சொல்றாங்க, நம்மளை வளர்த்தும் போது என்ன சொல்றாங்க, அம்மா பாரு அவன் நல்லா படிக்கிறான், அவன் டாக்டர் ஆயிடுவான், நீ பாரு ஒழுங்காவே படிக்க மாட்டுற, நீ கீழே வேலைக்கு போயிடுவ, நீ எடுபடி வேலைக்கு தான் போவ, நீ வந்து கடைசியில போய் எங்கேயாவது காய்கறி கடை வைக்க போற, உருப்பிடாம போற, நீ உதவாக்கறையா ஆக போற, இப்படின்னே மைண்ட்ல வந்து சின்ன குழந்தைலருந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்ப அவங்க மைண்ட் செட் என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டுல அந்த பையன் நல்லா படிக்கிறான், அவன் டாக்டர் ஆயிட்டான் அப்படின்னா டாக்டர் உத்தியோகம் ஒரு உயர்ந்த உத்தியோகமாகவும், காய்கறி கடை வைக்கிறது ஒரு கேவலமான தொழிலாகவும் நமக்கு சிறு வயதிலேயே உண்டாக்கப்படுது பாத்தீங்களா. இதுதான் இங்க மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இதை பற்றி அவர்களுக்கும் புரிதல் இல்லை, நமக்கும் புரிஞ்சுக்கிற தகுதி இல்லை. ஏன்னா நம்ம சிறு குழந்தைகள், அறியாமை குழந்தைகள், அறிவு வளராத குழந்தைகள். அப்ப இங்க யார் ஒருவன் வந்து உயர்ந்த சாதனையாளராக மாறி இருக்கிறான் அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, சர் சி வி ராமன், மகாத்மா காந்தி, ஐசக் நியூட்டன், இப்படி நீங்க பெரிய பெரிய ஞானிகளையும் விஞ்ஞானிகளையும் விவேகத்தால் விழித்து கொண்டவர்களையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கை முறையில அவங்க அம்மா தான் முக்கிய பங்கு வகித்திருப்பாங்க. ஏன்னா நீங்க வரலாற்றை படிச்சு பாருங்க, பயோகிராஃபி எடுத்து பாருங்க, மகான்கள் வந்து எப்படி முன்னேறி இருக்கிறாங்க, எப்படி முயன்று இருக்கிறாங்க, வாழ்க்கையில வெற்றியாளர்களை சாதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது அவங்க அம்மா முதல்ல மூணு வாரம் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, மது அருந்த மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், கண்டிஷன் போடு, அப்படி இருந்தா நீ சவுத் ஆப்பிரிக்கா போ, இல்லைன்னா நீ போகாது அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே மகாத்மா காந்தி என்ன பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு, சரிம்மா நீ சொல்ற மாதிரி நான் மது அருந்த மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. ஏன்னா தாய்க்கு தெரியும் தன்னுடைய மகன் வந்து சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவான், வெளி விவகாரங்களில் போனா விவேகத்தை இழந்து விடுவான், ஏமாந்து போறதுக்கான வாய்ப்பு, அரியா பையன், அறிவு மங்கி போறதுக்கு வாய்ப்பு உண்டாக்கிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கிற தாயானவ தன்னுடைய தனையனை எப்படி ஒரு உத்தமனா ஒரு உயர்ந்தவனா மாத்திரான். அப்ப அப்படிப்பட்ட தாய்க்குத்தான் தன் மகன் சான்றோன் என கேட்கும் போது சந்தோஷம் வரும். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்ப தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் மகன் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறான், மிகப்பெரிய உயரிய உலகத்தாளரால் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறான் அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை தாய்க்கு எப்ப உண்டாகும், அந்த தாய் அந்த உயர்பரிமாண அறிவு நிலையில் இருந்தால்தான் உண்டாகும். அவளே ஒரு முட்டாள் தாயா இருந்தான்னா அந்த பையன் எப்படி இருப்பான், அவன் ஒரு முட்டாளத்தான் இருப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப வாழ்க்கை என்பது மற்றவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருப்பதுனால, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற எண்ணங்களின் எழுச்சியினால் வெளிப்படுவதனால, இது விஷய சுகங்களாக நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருப்பதனால, கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷய சுகங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன என்று நாம் விவேகத்தினால் விசாரித்து பார்க்கின்ற நிலையை அடைகின்ற பொழுது மட்டும்தான் நம்ம இடத்தில் இருக்கின்ற அறியாமைகள் அகற்றப்பட்டு நாம் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கின்ற சாஸ்திரங்கள் வந்து எடுத்து சொல்றது தான் இங்க இவ்வளவு விஷயங்களும். அப்ப இதை வந்து நாம ஆன்மீக விஷயமா பார்க்கக்கூடாது, அல்லது ஏதோ ஒரு மதம் சார்ந்த விஷயமா பார்க்கக்கூடாது. நிறைய பேர் அதை அப்படி மதத்துக்குள்ளேயும் ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து நுழைச்சிக்கிட்டு, அது இப்படி நீங்க இதை கேட்கணும்னா பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு தான் வரணும், அப்பதான் இதை நீங்க கேட்கணும், அப்புறம் நீங்க நாமம் போட்டுவாங்க, அப்பதான் இந்த பாடம் படிக்க முடியும், அப்படி இப்படின்னு ஒரு மன மயக்கத்தை உண்டு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இதுலயும் போய் மாட்டக்கூடாது. இங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மனதளவுல அந்த உயரிய விஷயங்களை உள்வாங்குவதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறனான்ட்டு நம்மக்குள்ளேயே மனதை விசாரணை பண்ணி பார்த்து நம்ம விழித்து கொள்ளணும். அதுக்கு வந்து சில டிசிப்ளின் எடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி காலையில் எழுந்திருக்கணும், சீக்கிரம் எழுந்திருக்கணும், குளிச்சுட்டு வரணும், வந்து இந்த பாடத்தை எடுத்து படி, பகவத்கீதை படி, பிரம்மசூத்திரம் படி, குரான் படி, பைபிள் படி அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு சொல்றாங்க, அதுக்கான ஒரு ஒழுக்க நீதியை வச்சுக்கிட்டு படிப்பா, நீ பாட்டு எப்படி வேணா அதை படிக்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் மகான்களுடைய அறிவுரைகள். இப்ப ஒரு நூலை எடுத்து நம்ம படிக்கிறோம், பகவத்கீதை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய உபதேசங்கள் அது. இப்ப குரான் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா முகமது நபியினுடைய உபதேசங்கள் அது. இப்போ பைபிள் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா ஜீசஸ் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசமா இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை உபதேசிக்கின்ற விஷயங்கள் வந்து மிக உயரிய விஷயங்களாக இருப்பதனால அந்த புத்தகத்துக்கு கொடுக்கின்ற மரியாதை தான் அந்த மகான்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை அப்படின்ற நம்ம பார்க்கறதுனால, நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த விஷயத்தை படிக்கும் போது அதுக்கான ஒரு அனுசரணை உங்ககிட்ட இருக்கணும்ப்பா, அடக்கம் இருக்கணும்ப்பா. அது ஏனோ தானோ படிச்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு டிவி பாக்குற மாதிரி, இப்ப நிறைய பேர் டிவி பாக்குற மாதிரி குரான் படிப்பாங்க, டிவி பாக்குற மாதிரி பைபிள் படிப்பாங்க, டிவி பாக்குற மாதிரியே பகவத்கீதை படிக்கிறவங்களா இருக்காங்க. அப்படியே வீட்டுல சோஃபாவில படுத்துக்குவான், கால் மேல கால் போட்டுக்குவான், பக்கத்துல ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்குவான், அப்படியே ஒவ்வொரு ஸ்நாக்ஸா வாய்க்குள்ள போயிட்டு இருக்கும், பகவத்கீதை புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இப்படி படிச்சான்னா பகவத்கீதை அவனுக்கு உள்ள போகுமா, அல்லது குரான் உள்ள போகுமா, பைபிள் உள்ள போகுமானா போகாது. ஏன் போகாது? அந்த பாடத்தை உள்வாங்குவதற்கான தகுதியே வந்து ஒழுக்கம் தானே. ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் நமக்குள்ள வரணும் இல்லையா, அது வராம அந்த பாடத்தை நம்ம உள்ள வாங்கி என்ன பண்ண போறோம், அது உள்ளேயும் போகாது, அதனுடைய விளைவுகளும் நமக்கு தெரியாது, அப்படி போயிடும். அப்ப அதனால இங்க வந்து சில ஒழுக்க நியதிகளை மகான்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்படி வரணும், இந்த மாதிரி படிக்கணும், முறை இருக்கு, அதுக்காக சீக்கிரம் எழுந்திருக்கணும், அமைதியான நேரத்துல படிக்கணும். எப்ப வேணா மத்தியான நேரம் அண்ட வெயில போய் படின்னு சொல்லல, நல்ல காலை நேரத்துல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது, மனசு வந்து எந்த வெளி விஷயங்கள்ல ஈர்க்கப்படாம தூங்கி எழுந்திருக்கிற மனசு வந்து அமைதியில உள்ள போயிட்டு வந்திருக்கு, அந்த அறிவு கிட்ட போயிட்டு வந்திருக்கு. தூக்கத்துல மட்டும்தான் மனசு எங்க போய் ஒடுங்குது, அந்த தூய அறிவு நேரத்துல ஒடுங்கும், அப்புறம் அது வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னா விவகாரத்துக்குள்ள வந்துடும். இதை வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் பேசும்போது மூன்று சத்தியங்களா பேசும், அதாவது பிராதிபாசிக சத்தியம், வியாபகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம் என்பது இறைவனுடைய நிலை, பிராதிபாசிகம் சத்தியம் என்பது கனவு நிலை, வியாபகாரிக சத்தியம் என்பது இந்த விழிப்பு நிலை. அப்ப நீங்க பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது என்ன தெரியுமா, ஆழ்ந்த உறக்கம் தான். ஆழ்ந்த உறக்கத்துல மனசு இல்லைங்க, அந்த அறிவா மாறிடும். ஆனா அந்த அறிவு நிலையில தன்னை யார் என்று அறிய முடியாத ஒரு அவல நிலை நம்ம கிட்ட இருக்கிறதுனால நாம நம்ம யார் என்று தெரிந்து கொள்ள முடியாம இருக்கிறோம். நம்ம யார் என்று தெரிந்து கொள்வதற்கு இங்க மனம் ஒடுங்கினாவும் தெரிஞ்சுக்க முடியாது, மனசு விவகாரத்துல இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப மனம் எப்படி மாறினா நம்ம யார் என்று தெரிந்து கொள்ள முடியும், மனம் அந்த துரிய நிலையை அடையும் போது தெரிந்து கொள்ள முடியும். துரியம் என்ற ஒரு நிலை இருக்கு. அப்ப துரியம்னா என்னங்க, இது வந்து யோகாவில சாஸ்திரங்கள் எல்லாம் வரும், இந்த வார்த்தை வரும் துரியம்ட்டு. நிறைய பேருக்கு துரியம் துரியாதீதம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதை நான் எப்படி சொல்ல வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப துரியம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அறிவு பிரகாசம், அறிவு மேம்பட்ட நிலை, ஆயிரம் தாமரை கொண்ட இதழ்கள் மலர்ந்த நிலை. ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா அது ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லலாம், ஒரு தூய அறிவு, தூய விழிப்புணர்வு உண்டான நிலை. அப்ப அது எப்போ உண்டாகும் அப்படின்னா, மனமற்ற நிலையில் தான் உண்டாகும். ஆனா மனம் அந்த அறிவாக மாறிவிட்டதற்கு அடையாளம் என்று அதை பார்க்கணுமே தவிர, மனமற்ற நிலை அப்படின்னா நான் எதுவுமே செய்யக்கூடாதா, அப்படியே போய் குகையில ஒளிஞ்சிக்கணுமா, அப்படியே அமைதியா உட்காந்துக்கணுமா, அப்படிங்கிற மாதிரி கற்பனைக்கு போயிடக்கூடாது. மனமற்ற நிலைனா மனம் அந்த தூய அறிவு நிலையை எட்டிய நிலை, அந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்ற நிலை, அது உயர் பரிமாண நிலை. அப்ப அதுதான் துரியம். அப்ப அந்த நிலை வந்து எப்படி மனதுக்கு கிடைக்கும் அப்படின்னா, விழிப்பு நிலை விவகாரங்களால கிடைச்சிடுமா? எப்படி கிடைக்கும்? விழிப்பு நிலை விவகாரம் தான் நமக்கு இப்படி வச்சிருக்குது. எப்படி வச்சிருக்கு? சினிமாவை பார்த்து உண்மை நம்புது. அப்ப சினிமாவில் இருக்கிற ஹீரோயிசத்தை பார்த்துட்டு அவன் உண்மையான ஹீரோன்னு நினைக்குது. அவன் சினிமாவில வந்து ஒரு வில்லன் கதாநாயகியை கெடுக்க வரான், இவன் போய் ஃபைட் பண்றான், உடனே அவன் காப்பாத்துறான், உடனே அவன் ஹீரோயிசம் அவன் வெளிப்படுத்துற உடனே இவன் கை தட்டுறான், அருமையான நேரத்துல வந்து அவளை காப்பாத்துறீங்க, சூப்பர் சூப்பருங்கிறான். ஆனா அது மாதிரி சினிமாவில பார்த்துட்டு அவனை ஹீரோவா மதிக்கிறவன் உண்மையிலேயே ஹீரோவா நினைக்கிறான். ஆனா உண்மையான ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அது எத்தனை பேர் தெரியும்? இந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது திரைப்படத்திலேயே நடிக்கவே வேண்டியதில்லை, வாழும் பொழுதே இந்த மாதிரி ஹீரோயிசம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களை யாருன்னு தெரியாது உலகத்துக்கு. ஏன்னா அந்த ஹீரோயிசம் பண்ணும்போது நாலு பேர் பார்த்திருப்பான், அந்த நாலு பேருக்கு மட்டும்தான் அவர் ஹீரோன்னு தெரியும். ஆனா இங்க வந்து 4 கோடி பேர் பாக்குறான் சினிமாவில, சினிமாவில 4 கோடி பேர் பாக்குறதுனால இது பவர்ஃபுல் மீடியாவா இருக்கிறதுனால மக்களுடைய மனோபாவம் வந்து சினிமாவில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, அதான் முக்கியமான பாயிண்ட், அந்த ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அது உண்மை என்று நம்பிடுது மனசு. அப்ப எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மீடியாவா இருக்கு பாருங்களேன் சினிமா. சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது நீங்க இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டிட்டீங்கன்னா மக்கள் நம்பிக்குவான். அப்படித்தான் ஆத்மாவையும் நிறைய பேர் சினிமாவில் எப்படி காட்டிட்டான் அப்படின்னா, வெள்ளையா ஒரு பேய் மாதிரி காட்டிட்டான். அப்ப அதை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ஆத்மான பேய் மாதிரி இருக்கும், அது அப்படியே உடம்புல இருந்து வெளியேறும், அப்புறம் இது வெள்ளையா வெளியே போய் நின்றுக்கும், மேல இருந்து பார்க்கும், ஆப்ரேஷன் நடக்கிறதெல்லாம் பார்க்கும், அப்படியெல்லாம் கதை எழுத்து அவர்கள் கதை எழுதி வச்சு அதை காசு பண்ணி அவன் பெரிய பெரிய மல்டி மில்லியனர் ஆயிட்டான். ஆனா இங்க என்ன சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, ஆத்மா என்பது ஒரு தூய அறிவு, அது எல்லையற்ற பேருணர்வு, அந்த நிலையில அது பிரகாசித்து கொண்டிருக்கு, அதனுடைய பிரகாசம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதி தான் இந்த உடலும் மனசும். அப்போ இந்த உடலுக்கும் மனசுக்கும் உபாதிங்கும் போது நம்ம கண்ணாடியை அவமானமா எடுத்துக்கணும். அப்ப கண்ணாடியில நான் எப்படி வெளியிருந்து ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை கொடுக்குறேன், ஆனா அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்கின உடனே பிரதிபிம்பிக்கின்ற பொழுது ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதை பார்த்து கொண்டு அந்த கண்ணாடியிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்று தவறாக புரிந்து கொள்வது யாருடைய குற்றம்? பகுத்தறிவில்லாத, புரிதலற்ற, அறியாமை மனிதனுடைய குற்றம். ஆனா அறிவு உள்ளவன், பகுத்தறிவு உள்ளவன், விசாரித்து பார்க்கின்றவன், விவேகத்தினால் விழித்து கொண்டவன் கவனிப்பான் எங்கிருந்து அந்த வெளிச்சம் வருது. ஓ, வெளியிருந்து டார்ச் லைட்ல இருந்து வருது. அப்ப அந்த டார்ச் லைட் வெளிச்சம் கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால கண்ணாடியிலிருந்தே வர்ற மாதிரி தெரியுது. ஆனா உண்மைக்கு கண்ணாடியினால அந்த சுய வெளிச்சத்தை கொடுக்கற தகுதி கிடையாது. கண்ணாடி தன்னிடத்துல இருந்து எந்த காலத்திலும் சுயமான வெளிச்சத்தை வெளிப்படுத்தவே முடியாது. அப்ப வெளியிருந்து வருகின்ற வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதனால அதிலிருந்து வெளிச்சம் வருவது போல காணப்படுகிறது என்று எப்படி ஒருவன் விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானோ, அதே விசாரணையை நமக்குள்ள திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய மனதிலிருந்து பிரகாசிக்கின்ற இத்தனை விஷயங்களும் வெளியிருந்து அந்த தூய அறிவு பட்டு பிரகாசிக்கிறதுனால வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த உலகம். இந்த உலகம் எப்படி நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தை எப்படி அனுபவம் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள் இருக்குல்ல, கண்கள், காதுகள், நாக்கு, மூக்குங்கிற இந்த புலன்கள் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் இந்த விசய சுகங்களை நம்ம உள்வாங்குவதன் மூலமாகவும் மனம் என்ற ஒரு விஷயம் உருவாகி விட்டதுனால இப்படி உலகம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அந்த உணர்வின் பிரதிபிம்பமாக இந்த உடலும் மனமும் கருவிகளாக இருப்பதனால வெளிப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அப்ப இங்க உண்மையிலேயே இப்ப நீங்க நானு எல்லாம் இங்க விவகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்ப நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், நான் இப்படி செஞ்சேன், இப்படி கேம் விளையாடினேன், அல்லது இப்படி நான் இந்த சமுதாயத்துக்கு சேவை செஞ்சேன்னு என்ன வேணா நீங்க சொல்லுங்க. இது எல்லாம் உங்களை உங்க மூலமா இயங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அந்த அறிவு இருந்துதான் இந்த உடம்பையும் மனசையும் கருவியா வச்சு இயக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க நாம் இந்த பாடத்திட்டத்துல மனம்ங்கிற பரிமாணம் வந்து எந்த அளவுக்கு உயர்நிலை பரிமாணத்தை அடையும் போது அந்த அறிவு நிலையை எட்டும், அப்ப அந்த அறிவுங்கிறது உண்மையில் என்ன, அது எப்படிப்பட்ட ஒரு தேஜஸா இருக்கு, அது எப்படிப்பட்ட ஒரு அறிவா பிரகாசித்து கொண்டிருக்கு, அந்த நிலைப்பாட உணர்வத வந்து நம்முடைய மகான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இறைவன் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதை வந்து இறைவன் சொல்லும் போது நம்ம அதை மதிப்பும் மரியாதை அதனுடைய அனுபவம் எல்லை இல்லாம இருக்கிறதுனால, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை மனசால உருவாக்க முடியும்னா அப்ப அந்த பிரம்மாண்டத்துக்கு ஆதாரமா இருக்கிற அந்த அறிவு எப்படி இருக்கும், அப்ப அதுதான் இவ்வளவும் படைக்குது. அந்த அறிவு பட்டு பிரதிபிம்பிக்கிற மனசை இத்தனை விஷயங்களை செய்ய முடியும்னா அப்ப அந்த அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், அப்ப அதனுடைய வைபவம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதைத்தான் எங்க மகான்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த அறிவை பிரகாசிக்கின்ற இந்த மனமானது அந்த தூய அறிவு நிலைக்கு உயர்ந்து விட்டா இங்கு நானும் அந்த அறிவும் வேறு வேறு இல்லை, நானும் அந்த இறைவனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் தான் இங்க அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தைகளாக இங்க வேதாந்த சாஸ்திரங்கள் பேசுறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இங்க நம்ம வந்து இப்போ இந்த மனதை எப்படி நாம மேலும் அந்த உயர் பரிமாண நிலைக்கு உயர்த்துறது, அப்புறம் இந்த மனதனுடைய உண்மை தேவை என்ன, மகிழ்ச்சி. அப்ப இங்க மகிழ்ச்சியை தான் எல்லா மனசும் விரும்புது. ஒவ்வொருத்தருடைய தனி மனமும் அவர்களுடைய எண்ணங்கள்ல பல விஷயங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல மகிழ்ச்சி கிடைக்கல. அப்ப மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கு, வெளியே தேடிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மகிழ்ச்சி அந்த மனதிடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் வெளி விஷயங்கள்ல நாட்டம் தானாவே குறைந்து நம்ம இடத்துல இருக்கிற அந்த உண்மை இயல்பு நம்ம இடத்துல பிரகாசிக்க தொடங்கும் போது நாமும் அந்த அறிவும் வேறு வேறு இல்லை. அப்ப நம்முடைய நிலைப்பாடு என்ன, அமைதியும் ஆனந்தமும் தானாகவே நம்ம இடத்துல இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்படி வெளிப்படுகின்ற நிலையில இந்த உடலையும் மனதையும் கையாளுகின்ற அந்த அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இது ரெண்டும் வந்துடும். அப்படி வந்த பிறகு இங்க உண்மையான மகிழ்ச்சியை நம்ம உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதை தவிர நம்ம வேற என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அனுபவிக்க முடியாது, உணர முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மகான்களால் வடிவமைக்கப்பட்ட தியானம், பூஜைகள், ஜபம், மந்திர ஜபதவங்கள், வேள்விகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எதை செஞ்சாலும் சரி அந்த மனதை வந்து அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக, அதை அமைதித்தன்மைப்படுத்துவதற்காக, அதை அறிவாக பிரகாசிக்க வைப்பதற்காக நாம் செய்கின்ற செயல் விளைவுகள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த செயல் விளைவுனால மனம் உயர் பரிமாண உணர்வை எட்டும் போது நானே அந்த தூய அறிவு என்று பிரகாசிக்கும் போது அந்த மனதில தான் சாந்தியும் சந்தோஷமும் கைகூடும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில நாம இந்த மனதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துவது, எப்படி இந்த மனதை நாம் பக்குவப்படுத்துவது, இந்த மனதை வந்து உயர் பரிமாண அறிவு நிலைக்கு எப்படி உயர்த்துவது, அதற்கான உண்மையான முயற்சி எப்படி இருக்க வேண்டும், மனதனுடைய அறியாமைகளை நீக்குவதற்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், அந்த உள்ளுணர்வை எப்படி நம்ம மனதின் மூலமா அனுபவம் ஆக்க முடியும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் இந்த மனம்ங்கிற டாபிக்ல கலந்துரையாட போறோம். இப்ப இன்றைக்கு நான் என்ன பண்றேன், ஒரு அறிமுக உரையாக இதை கூறி நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்தது ரெக்கார்டிங்கும் கொடுக்குறோம், கேளுங்க. அப்போ நீங்கள் இதை உள்ளே வாங்க வாங்க வாங்கவே உங்களுடைய உண்மைத்தன்மை என்னன்னு உங்களுக்கு புரிய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கே அந்த அறிவாக பிரகாசிக்க போகிறீங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் எல்லாருமே மகான்கள் வந்து பல வழிகளில் நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியில் இந்த உடலும் மனசும் ஒரு கருவி அப்படிங்கிற முறையில் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஏதோ இது நான் என்னுடைய சொந்த கருத்தை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கக்கூடாது. அந்த தூய அறிவு பிரகாசிப்பதற்கான ஒரு உபாதி தான் இந்த உடலும் மனசும். அப்ப இதுதான் உடம்பு மனசு வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு இந்த விஷயத்தை கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த மனசும் உடலும் என்ன, அதை உள்வாங்குவதற்கான ஒரு கருவி. அப்ப அதை உள் வாங்கும் போது அதுவும் பிரகாசிக்க தொடங்கும், இதுவும் பிரகாசிக்க தொடங்கும். அப்ப இங்க பிரகாசம் என்பது அது பிரதிபிம்பிக்கின்ற தன்மையில அதனுடைய பியூரிஃபிகேஷன், அதாவது அது புனிதத்தன்மை என்று சொல்வோம். ஆன்மீகத்துல வந்து புனிதத்தன்மை அந்த பியூரிஃபிகேஷன் சொல்றோம். அதை நம்ம வந்து சாதாரணமாக நடைமுறை எடுத்துக்கிட்டா கலங்கமற்ற தன்மை, அங்கே மனம் வந்து எந்த குப்பைகள் இல்லாமல் அப்படியே கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை உயரிய பரிமாணங்களை உள்வாங்கக்கூடிய தகுதியை உயர்த்திக்கிட்டா தானாகவே அந்த தூய அறிவாக அது பிரகாசிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் வந்து அதனுடைய சுயம் பிரகாச ஒளியாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை தற்காலிகமாக தடுப்பது போல காணப்படுவது மேகக்கூட்டங்கள் தான். ஆனால் அந்த மேகக்கூட்டங்கள் வந்து சாஸ்வதமாக சத்தியமாக அப்படியே இருக்குமானா, இல்லை, அது தற்காலிகமாக தோன்றும், அப்புறம் அப்படியே கழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் மீண்டும் சூரிய ஒளி வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ சூரிய ஒளியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் தற்காலிகமாக தடுப்பதற்கு வந்து எப்படி ஒரு மேகக்கூட்டம் காரணமாக இருக்கிறதோ, அது மாதிரி சுயம் பிரகாச அறிவாகி நீங்கள் உங்களை வெளிப்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் தடுக்கப்பட்டது போல காணப்படுவதற்கு என்ன காரணம்னா, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் என்ற மேகக்கூட்டங்கள், அவ்வளவுதான். அப்ப அந்த எண்ணங்கள் என்ற மேகக்கூட்டங்கள் கலைந்து போனால் தானாகவே உங்களிடத்தில் இருக்கின்ற சுய அறிவு பிரகாசிக்க தொடங்கும் என்றுதான் இங்க நம்ம சொல்ல வர்ற விஷயம். அப்ப இதை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்கிறத பொறுத்து நீங்க அந்த உயர் பரிமாண அறிவை அடைய முடியும் என்று கூறி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.